நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் அனைத்து சமூகத்தினரும் இணைந்து வாழ புதிய அரசியல் அமைப்பு ஒன்று தேவை என்று வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளவை.
ராஜீவ்காந்தி
கொலை வழக்கில் குற்றவாளிகளை விடுவிப்பது தொடர்பிலான மனு இன்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த செய்திகள், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுத்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள், தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று அந்த கட்சி அறிவித்துள்ளது தொடர்பில் ஒரு பார்வை.
அன்னைக்குள்ள சூழல் வேற, அன்னைக்குள்ள சிறுவர்களை தொடர்றதுக்கு யோசிப்பாங்க. இன்னைக்கு இரு கிராமத்துல சிறுவர்களே அது தொடர்றதுக்கான சூழ்நிலைக்கு வந்திருக்கு. இப்படியான ஒரு மோசமான கட்டத்துல இன்னைக்கு மதுவிலக்கு அவசியம் என்ற சூழ்நிலை புரிந்து கொண்டு எங்கள் தலைவர் அதை அறிக்கை விட்டுருக்காரு.
ஆகியவையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் இளைய தம்பி தயானந்தா மற்றும் விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
புரூண்டியில் நடக்கும் அதிபருக்கான தேர்தல் நம்பகத்தன்மை அற்றது என்றும், அந்த நாட்டின் அரசு மீதான நம்பகத்தன்மையை அது மேலும் குறைக்கும் ஒன்றாகும் எனவும் அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. புரூண்டியுடனான கூட்டு செயற்திட்டங்கள் அனைத்தும் மீள்பார்வைக்கு உட்படுத்தப்படும் என எச்சரித்திருக்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறை, புரூண்டியின் ஸ்திரத்தன்மையை குறைக்கும் நபர்கள் மீதான விசா தடைகளும் இதில் உள்ளடக்கப்படும் என கூறியிருக்கிறது. அங்கு வாக்களிப்பு தற்போது முடிவிற்றுள்ளது. புரூண்டியின் அரசியல் யாப்பின்படி ஒருவர் இருமுறை மட்டுமே அதிபராக இருக்க முடியும் என்ற போதிலும், தற்போதைய அதிபர் இத்தேர்தலில் மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார். பல எதிர்கட்சி வேட்பாளர்கள் இத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். மிக குறைந்த அளவிலேயே வாக்களிப்பு இடம்பெற்றதாக அங்கிருந்து கிடைக்கும் அறிக்கைகள் கூறுகின்றன.
கென்யாவின் துணைத் தலைவர் வில்லியம் ரூட்டோ மீது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் குற்றச்சாட்டு தாக்கல் செய்திருந்தாலும் கூட, இதுவரும் வெள்ளிக்கிழமை கென்யாவிற்கு விஜயம் செய்யும் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா வில்லியம் ரூட்டோவை சந்திப்பார் என்று கென்ய அதிபர் உஹுரு கென்யாட்டா அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் ஒபாமா தமது தந்தையர் நாடான கென்யாவிற்கு இதுவரும் வெள்ளிக்கிழமை அதிபராக முதல் தடவையாக விஜயம் செய்கிறார். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்ற ICC விவகாரம் நைரோபிக்கும் வாஷிங்டனுக்கும் இடையில் ஒரு ராஜதந்திர முட்டுக்கட்டை ஏற்படுத்தியிருப்பதாக எமது பிபிசி மூவர் அறிவித்திருக்கிறார். கென்யாவின் அதிபர் கென்யாட்டா மீதான ICC குற்றச்சாட்டுகள் இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் துணை அதிபர் மீதான குற்றச்சாட்டுகள், 2007 தேர்தலுக்கு பிறகு வன்செயல்களை முன்னின்று அவர் நடத்திய குற்றச்சாட்டுகள் இன்னும் எஞ்சி நிற்கின்றன.
துருக்கியின் சிறிய எல்லைப்பகுதியில் 32 செயற்பாட்டாளர்களை கொன்றொழித்த தற்கொலை தாக்குதலின் சந்தேக நபர்களை இனம் கண்டிருப்பதாக துருக்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தாக்குதல் இடம்பெற்ற சுருக் நகரில் பத்திரிகையாளர்களை சந்தித்த துருக்கி பிரதமர் அகமது, இஸ்லாமிய அரசு ஜிகாதிகளுடன் சம்பந்தப்பட்ட தற்கொலை குண்டுதாரி ஒருவரே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கிறார். நேற்று திங்கட்கிழமை சிறிய எல்லைக்கு அருகே உள்ள குபானி நகரின் மீள் கட்டமைப்பு குறித்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்த இளம் செயற்பாட்டாளர்கள் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜப்பான் நாட்டின் மிகப்பெரும் வர்த்தக நிறுவனங்களில் ஒன்றான டொஷிபா நிறுவனத்தில் நடந்த மிகப்பெரும் கணக்கு மோசடிக்கு பொறுப்பேற்று டொஷிபாவின் தலைமை நிர்வாகி இசாவோ தனாக்கா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். செய்தி மாநாடு ஒன்றில் அவர் தோன்றி தவறுக்கு நெஞ்சார்ந்த வருத்தத்தை தெரிவித்ததோடு ஜப்பானின் பாரம்பரிய முறைப்படி தலையையும் உடலையும் வளைத்து பணிவான வணக்கம் தெரிவித்தார். டொஷிபா நிறுவனத்தின் 140 ஆண்டுகால வரலாற்றில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்திய சம்பவம் இதுதான் என்றும், இதனால் ஏற்பட்ட விளைவுகள் விரைவில் தீர்க்கப்படக்கூடியவை அல்ல என்றும் அவர் கூறினார். தலைமை நிர்வாகி தனாக்காவோடு வேறு பல அதிகாரிகளும் தத்தம் பதவிகளை கைவிட்டு வெளியேறினார்கள்.
உலக நாடுகளுடன் கடந்த வாரம் செய்து கொள்ளப்பட்ட அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தம் தேவையானதுதான் என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜஃபார் ஷரீஃப் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், இது தவிர்க்க முடியாத சமரசம் என்று கூறியிருக்கிறார். அதேவேளை ஈரான் தனது முக்கிய இலக்குகளை எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். தங்களது அணுசக்தி திட்டங்கள் மீதான கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டதற்கு பதிலாக தங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். ஈரானின் அரசியல்வாதிகள் இத்திட்டம் குறித்து ஆய்வதற்கான விசேட குழு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஈரானின் ஆதி உயர் தலைவரான அயத்துல்லா அலி கமெனியின் ஆதரவை பெற்றிருக்கும் இத்திட்டத்தை அவர்களால் நிராகரிக்க முடியாது என செய்தியாளர்கள் கூறுகிறார்கள்.
கம்போடிய நாட்டில் ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சி நடவடிக்கை குற்றச்சாட்டுகளின் கீழ் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 11 பேருக்கு 20 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய பொதுத் தேர்தலை தொடர்ந்து நோம்பெனில் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கான மைதானம் மூடப்பட்டதை கண்டித்து நடத்தப்பட்ட பேரணியில் மோதல்களின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் அனைத்து சமூகத்தினரும் இணைந்து ஒற்றுமையுடன் வாழ நாட்டில் புதிய அரசியல் அமைப்பு ஒன்று தேவை என வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் எல்ஆர் ஜெகதீசன்.
இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான தீர்வை நாட்டில் தற்போது இருக்கும் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் காண முடியாது என்றும், புதிய அரசியல் சாசனம் ஒன்றின் மூலமே அனைத்து இன மக்களும் ஒற்றுமையுடனும் சகவாழ்வுடனும் வாழ வழி ஏற்படும் என்றும் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர இன்று பிபிசி சிங்கள சேவையான சந்தேஷியாவுடன் ஃபேஸ்புக் மூலம் நடத்திய உரையாடலில் தெரிவித்திருக்கிறார்.
மே ஜாதிக மேராட்டே ஜாதிக பிரச்சனைட விசுதும மேராட்டே ஜீவத்வேன சிங்கள தெமல முஸ்லிம் பர்கர் சியலு ஜனதாவ ஸ்ரீலாங்கிக.
இந்த நாட்டின் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்பது இந்நாட்டில் வாழும் சிங்கள முஸ்லிம் தமிழ் மற்றும் பரங்கியர் என அனைவருமே இலங்கையர்களாக வாழக்கூடிய இலங்கையர்கள் என்னும் அடையாளத்தை ஏற்படுத்துதல். அதற்காக சிறுபான்மையினருக்கும் ஆட்சி அமைப்பில் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய நியாயமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடியவாறு புதிய அரசியல் அமைப்பை வழங்கி நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை ஒரு மட்டத்தில் ஏனைய இனத்தவருடனும் பகிர்ந்து கொள்ள முடிந்திருக்க வேண்டும். அதற்குள்ளாகத்தான் நாங்கள் பல்லினத்தன்மையுடன் பெருமையுள்ள இலங்கையராக மாற முடியும் என்றார் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். தொடரும் இலங்கை கண்ணோட்டத்தில் அடுத்ததாக, இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் தேர்தல் விதிகள் மீறப்படும் சம்பவங்களும் அதிகரித்துள்ளன. வாக்குப்பதிவுக்கு இன்னும் 3 வாரங்களுக்கு மேல் இருக்கும் நிலையில் கடந்த தேர்தல்களை காட்டிலும் இம்முறை கூடுதலான விதிமுறை மீறல்கள் இடம்பெற்றுள்ளன என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான கஃபே கூறுகிறது. கொழும்பிலிருந்து பிபிசியின் கேஎஸ் உதயகுமார்.
நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கப்பட்ட தினம் முதல் இதுவரை 362 தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரஜித் கீர்த்தி தென்னகோன் இதனை தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கப்பட்ட தினம் முதல் இதுவரை 362 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் அரச சொத்துக்களை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தும் சம்பவங்கள் பெருமளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த ரஜித் கீர்த்தி தென்னகோன், அதன் எண்ணிக்கை 181 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த தேர்தல்களின் போது அதிகாரத்தில் இருக்கும் கட்சி மாத்திரமே அரச சொத்துக்களை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி வந்தது. ஆனால் இம்முறை ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் பெருமளவில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அரச சொத்துக்களை பயன்படுத்தி வருவதை காண முடியும் என்றும் தெரிவித்தார். கஃபே அமைப்பின் ரஜித் கீர்த்தி தென்னகோன், கடந்த தேர்தலோடு ஒப்பிடும் போது இம்முறை தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்கள் அதிகரித்துள்ளதா என்று கேட்டபோது, இம்முறை தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்கள் அதிகரித்துள்ளது, ஆனால் அதனை தடுப்பதற்கு போலீசாரும் தேர்தல் அதிகாரிகளும் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக திருப்தியடைய முடியும் என்று தெரிவித்த ரஜித் கீர்த்தி தென்னகோன், விசேடமாக சட்டவிரோத பிரச்சார நடவடிக்கைகளை தடுப்பதற்கு போலீசார் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக பிரதான நகரங்களில் பொருத்தப்பட்டிருந்த தேர்தல் பிரச்சார பதாகைகள், பேனர்கள், போஸ்டர்கள் ஆகியவை முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 60 மேற்பட்டோர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கஃபே அமைப்பின் ரஜித் கீர்த்தி
தென்னகோன்
மேலும் கருத்துக்களை தெரிவித்த ரஜித் கீர்த்தி தென்னகோன், ஆகக்கூடிய தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோன்று ஹம்பாந்தோட்டை, வன்னி மாவட்டங்களிலும் கூடுதலான சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், சட்டவிரோத தேர்தல் பிரச்சாரம் உட்பட வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக வாக்காளர்களுக்கு லஞ்சமாக பல பொருட்களை விநியோகிக்கப்படும் சம்பவங்கள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று கிழக்கு மாகாணத்தில் தனது பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளார். அங்குள்ள நமது செய்தியாளர் உதயகுமார் வழங்கும் தகவல்கள்.
இலங்கையிலிருந்து மீன்கள் இறக்குமதிக்கு ஐரோப்பிய நாடுகள் விதித்துள்ள தடையை அடுத்த சில மாதங்களில் நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் தனது கட்சிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இந்த நம்பிக்கையை அவர் வெளியிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகள் எமது நாட்டிலிருந்து மீன்களை இறக்குமதி செய்வதை தற்போது நிறுத்தியுள்ளது. அது பற்றி தற்போது நாம் அந்நாடுகளுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன், எதிர்வரும் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் அந்த தடை நீக்கப்பட்டு விடுமென்று. அந்த தடை நீக்கப்படும் போது எமது மீனவர்களுக்கு விமோசனமும் கிடைக்கும் என்றும் கூறினார் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே. திருகோணமலை மாவட்டம் கிண்ணியாவிலும் மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு நகரிலும் இன்று மாலை நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டார். கிழக்கு மாகாணத்தின் பொருளாதார மேம்பாட்டை மையப்படுத்தி திருகோணமலை மாவட்டத்தில் சிறப்பு பொருளாதார வலயம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே இந்த பிரச்சார கூட்டங்களில் கூறினார். புதிய ஆட்சி அமையும் போது 10 லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் ஒன்று உருவாக்கப்படும். வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வரவழைத்து சிறப்பு பொருளாதார வலயங்கள் ஏற்படுத்தப்படும். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திருகோணமலையை மையப்படுத்தி சிறப்பு பொருளாதார வலயம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அதனை மையமாக கொண்டு வன்னி, மட்டக்களப்பு, புலனறுவை, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கைத்தொழில் பேட்டைகள் ஆரம்பிக்கப்படும். இதன் மூலம் கணிசமான இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டார் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே. திருகோணமலை மாவட்டம் சம்பூரில் ஏற்கனவே இந்திய உதவியுடன் அனல் மின் நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்கு புறம்பாக சீன உதவியுடன் சம்பூரில் மற்றுமோர் அனல் மின் நிலையம் அமைய இருப்பதை பிரதமரின் உரையின் மூலம் அறியக்கூடியதாக உள்ளது. ஏற்கனவே சம்பூரில் அனல் மின் நிலையம் ஒன்று அமைப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்துள்ளது. மற்றுமோர் அனல் மின் நிலையம் சீன உதவியுடன் அமைப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தற்போது மேற்கொண்டு வருகின்றார். இந்த அனல் மின் நிலையத்துடன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றும் அமைப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு புதிய விடயம் அல்ல. ஏற்கனவே பியகம சுதந்திர வர்த்தக வலயத்தில் அனல் மின் உற்பத்தி நிலையத்துடன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் உள்ளது. அதுபோன்றுதான் சம்பூரிலும் அனல் மின் உற்பத்தி நிலையத்துடன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றும் அமைப்பது தொடர்பாக நாம் கவனம் செலுத்தி வருகின்றோம் என்றும் தனது உரையில் குறிப்பிட்டார் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். இஸ்லாமிய அரசு குழு என்று தம்மை கூறிக்கொள்பவர்களுடன் இணைந்து போரிடுவதற்காக இலங்கையிலிருந்து சென்றதாக கூறப்படும் ஒருவர் சிரியாவில் கொல்லப்பட்டுள்ளதாக வந்துள்ள குறித்த விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக இன்று உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இதுகுறித்து கொழும்பிலிருந்து உதயகுமார்.
இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம் ஒருவர் இஸ்லாமிய அரசு குழுவென்று தங்களை கூறிக்கொள்ளும் தீவிரவாதிகளுடன் இணைந்து போரிட்டு மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர இதனை தெரிவித்தார். சிரியாவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் ஒன்றின் போது ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்த இலங்கையர் ஒருவர் மரணம் அடைந்துள்ளதாக ஊடகங்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திகள் உண்மையா என்பது குறித்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த விசாரணைகளை ஆரம்பித்தோம் என்று தெரிவித்தார் ருவான் குணசேகர. இதன்படி சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பாக விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு போலீஸ்மா அதிபர் மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ்மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். மரணமடைந்துள்ளதாக கூறப்படும் நபரின் தேசிய அடையாள அட்டை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அதன்படி சம்பந்தப்பட்ட நபர் கண்டி பிரதேசத்தில் வசித்து வந்துள்ள தெரிவித்தார். இந்த நபர் எவ்வாறு ஐஎஸ் அமைப்புடன் இணைந்துள்ளார் என்று கேட்டபோது இது சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர இதன் காரணமாக மேலதிக விவரங்களை தெரிவிக்க முடியாதென்றும் கூறினார். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு இலங்கை முஸ்லிம் கவுன்சில் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இவ்வாறான செயல்களை கண்டிப்பதாக இலங்கை முஸ்லிம் கவுன்சிலின் தலைவர் எம் அமீன் தெரிவித்தார்.
இந்த அமைப்பு இஸ்லாமிய சரியத்துக்கு உட்பட்ட மனிதாபிமான சட்டங்களுக்கு முரணான ஒரு அமைப்பு என்பதாலும் இது இஸ்லாத்தை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு அமைப்பு என்றும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். தீவிரவாத பக்கம் செல்கின்ற ஒரு இயக்கம். இலங்கை முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக இதை கண்டித்திருக்கிறார்கள். சம்பவத்தை தவறாக வலியுறுத்தப்பட்ட தனி நபரின் நடவடிக்கையா என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்ற அதேவேளை நாட்டின் சட்டத்தை மதியாத எவராக செயற்படுவாராயின் அவர்களை விசாரித்து சட்டத்தின் நிறுத்தி தயவுதாட்சி நிமிடி தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற நடவடிக்கைகளில் இனியும் கலந்து கொள்ள விரும்புவோருக்கு இது ஒரு நல்ல பாடமாக அமையட்டும் என்றும் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றோம்.
எனவே இது சம்பந்தமாக முழுமையான விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு இலங்கை முஸ்லிம் கவுன்சில் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட பிறகு அவர்களை விடுவிக்க தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. கூடுதல் தகவல்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு கருணை காட்ட தேவை இல்லை என மத்திய அரசு கூறியுள்ளது. மேலும் அது முழுமையான ஆயுளுக்கும் அளிக்கப்பட்ட தண்டனை என்கிற காரணத்தால் அவர்களை விடுவிக்க தமிழக அரசால் எடுக்கப்பட்ட முயற்சி என்பது தவறானது எனவும் மத்திய அரசு இன்று செவ்வாய் என்று தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு முன்பாக நடைபெற்று வரும் இந்த வழக்கு தொடர்பான இன்றைய விசாரணையில் அரசு தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் ரஞ்சித் குமார் இன்று வாதங்களை மேற்கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற அவரது வாதத்தின் போது ராஜீவ்காந்தியை கொலை செய்ய நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் பொதுமக்கள் 18 பேர் கொல்லப்பட்டு 48 பேர் படுகாயமடைந்தனர் என்றும் சுட்டிக்காட்டினார். அதனால் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களின் குடும்பத்தினரின் வருத்தங்களுக்கு குரல் கொடுத்து ஆதரவு தெரிவிக்க வேண்டியது அரசின் முக்கிய கடமை என்றும் ரஞ்சித் குமார் அவரது வாதத்தில் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் சிபிஐ எனப்படும் மத்திய புலனாய்வு அமைப்பால் மேற்கொள்ளப்படும் வழக்குகளில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளதா என்பது குறித்தே நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜராகி வரும் ராம்ஜத் மாலானி இன்று நடத்திய வாதத்தில் மத்திய அரசு அனுமானத்தின் அடிப்படையில் சட்டத்திற்கு முன்பாக கேள்விகளை எழுப்பியுள்ளதாக கூறினார். ராஜீவ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஆயுள் கைதிகளாக சிறையில் இருக்கும் கைதிகளை விடுதலை செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ளும் அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளதா அல்லது மத்திய அரசுக்கு மட்டுமே உள்ளதா அல்லது இருவரும் கலந்து முடிவெடுக்க வேண்டுமா என்பது தொடர்பிலான வழக்கில் இவர்களை விடுதலை செய்ய தமிழக அரசு எடுத்திருந்த முடிவுக்கு உச்சநீதிமன்றத்தால் முன்னதாகவே தடை விதிக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் புதனன்று இந்த வழக்கை இந்திய உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க துவங்கியுள்ள சூழலில் இந்த தடை தொடர்ந்து நீடிக்கும் என்று நீதிபதி உறுதி செய்துள்ளார்கள். சென்ற வாரம் தொடங்கிய இந்த வழக்கின் விசாரணையில் தமிழக அரசின் விடுதலை செய்யும் முடிவுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கும்படி கோரிக்கை வைக்கப்பட்ட போது அதை நீதிபதிகள் நிராகரித்தனர். அதே சமயம் இன்று அரசு தரப்பில் ஆஜராகிய சொலிசிட்டர் ஜெனரல் ரஞ்சித் குமார் முன்னெடுத்த வாதத்தின் போது ராஜீவ்காந்தி கொலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய மூவரின் கருணை மனுக்களை விசாரித்து முடிவெடுக்க இந்திய குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலதாமதத்தை காரணம் காட்டி அவர்களின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 18 என்று வெளியிட்ட தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கும் திருத்தத்திற்கான மனு நிலுவையில் உள்ளது என்பதை நீதிபதிகளிடம் சுட்டிக்காட்டினார். இன்று நீதிமன்றத்தில் இடம்பெற்றவை குறித்து முருகன் தரப்பு வழக்கறிஞர்களில் ஒருவரான பிரபு அவர்களிடம் பேசினேன்.
முருகன் சாந்தன் பேரறிவாளனோட தூக்க தண்டனையா குறைச்ச அந்த அந்த தீர்ப்புக்கு அகேன்ஸ்டா ரிவ்யூ ஃபைல் பண்றாங்க. அது வந்து April 1, 2014 April 1 அது டிஸ்மிஸ் ஆயிருச்சு. அந்த டிஸ்மிஸ் ஆன ரிவ்யூ ஆர்டரை கியூர் பண்ணுங்க, அதுல டிஃபெக்ட் இருக்கு, கியூரேட்டிவ் ஃபைல் பண்றாங்க, கியூர் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப இந்த 2015 ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அது May 15, 2015 அது ஃபைல் பண்ணப்பட்ட மாதிரி காமிக்குது. நாங்க ஒரு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் என்ன சொல்றோம்னா, அவங்க வந்து அந்த அந்த ஜட்மெண்ட் 18 February ஜட்மெண்ட் ஜஸ்டிஸ் சதாசிவம் ப்ரொனவுன்ஸ் பண்ண அந்த ஜட்மெண்ட் எங்களோட கம்யூட்டேஷன் ஜட்மெண்ட் இவங்க வந்து இந்த இப்ப பெண்டிங்கா இருக்கிற ரிப்பெட்டிஷன் மூலமா திருத்த பாக்குறாங்க. தே ஆர் ட்ரைங் டு ரீரைட் தி ஜட்மெண்ட் ரிட்டன் பை ஜஸ்டிஸ் சதாசிவம்னு நாங்க ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறோம்ல, அந்த ஆர்குமெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக இவங்க வேணும்னா இப்ப ஒரு கியூரேட்டிவ் பெண்டிங்கா இருக்கு, அதாவது கோர்ட் கன்சிடர் பண்ணுது அப்படின்ற மாதிரி. அது வந்து ஆக்சுவலா கியூரேட்டிவ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு என்ன எதுவுமே அதை எதுவுமே டிஸ்கஸ் பண்ண விரும்பல. அவங்க வந்து என்னன்னா கியூரிட்டி பெண்டிங்கா இருக்கு அப்படின்னா நாங்க வந்து அந்த பழைய ஜட்மெண்ட்டே சேலஞ்ச் பண்றோம். அதனால இதெல்லாம் எதுவும் முடிவு எடுத்துடக்கூடாது. இந்த இது வந்து பெரிய பாதகம்லாம் பெருசா ஒண்ணும் ஆக போறது இல்ல. அதே நேரத்துல அவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நம்புறாங்க. பட் கோர்ட்டும் ஜட்ஜஸும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ஈஸியா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க
என்றார் முருகன் தரப்பு வழக்கறிஞர்களில் ஒருவரான பிரபு.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று அந்த கட்சியின் தலைவர் கருணாநிதி நேற்று அறிவித்திருந்தார். எனினும் அவரது கருத்தை பல தலைவர்கள் விமர்சித்துள்ளார்கள். மேலும் மாநில வருவாயில் முக்கியமானதொரு பங்காக இருக்கும் மதுக்கடை வருமானம் நிறுத்தப்பட்டால் அரச செலவினங்களுக்கான நிதி ஆதாரங்கள் குறித்தும் கேள்விகள் எழுந்துள்ளன. இவை குறித்து முரளிதரன் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி நேற்று அறிவித்திருப்பது தமிழக அரசியல் அரங்கில் பலத்த விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது மதுவிலக்கு இல்லாத காரணத்தால் விவசாயிகள், தொழிலாளிகள், மாணவர்கள் ஆகியோர் மது அருந்தி நூற்றுக்கணக்கில் பலியாகின்றனர் என்றும், இந்த நிலையில் மீண்டும் மதுவிலக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் என்ன என்ற கேள்வி எழுவதாகவும் கூறியிருந்தார். திமுக தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி வந்தன. கருணாநிதியின் அறிவிப்பை அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் விடுத்திருக்கும் அறிக்கையில், 23 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைமுறையில் இருந்த முழு மதுவிலக்கை 1971 கருணாநிதி ரத்து செய்ததுதான் தமிழகத்தின் இன்றைய அவலநிலைக்கு காரணமாகும் என்று குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய திமுகவின் செய்தித் தொடர்பாளர் கே எஸ் ராதாகிருஷ்ணன், 1971 இருந்த சூழல் தற்போது மாறியிருப்பதாக தெரிவித்தார்.
அன்னைக்கு 71 கட்டத்துல அன்னைக்கு மதுவை திறந்து விட்டாங்கன்னா பக்கத்து எல்லா மாநிலங்களும் மது விளக்கு இருந்தது. அதை கடத்திட்டு வந்து தமிழ்நாட்டு கொண்டு வந்த கள்ளச்சாரா எங்காச்சும் பல உயிர்கள் செத்தாங்க. அன்னைக்கு அன்னைக்குள்ள சூழல் வேற. அன்னைக்கெல்லாம் சிறுவர்களை தொடர்றதுக்கு யோசிப்பாங்க. இன்னைக்கு கிராமத்துல சிறுவர்களே அது தொடர்றதுக்கான சூழ்நிலைக்கு வந்திருக்கு. இப்படியான ஒரு மோசமான கட்டத்துல இன்னைக்கு மது விளக்கு அவசியம் என்ற சூழ்நிலையை புரிந்து கொண்டு எங்கள் தலைவர் அதை அறிக்கை விட்டுருக்காரு.
சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்றும் ராதாகிருஷ்ணன் கூறினார்.
தேர்தல் இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது. இப்போ வந்து கூட்டணியோ இதையோ நாங்க வந்து தேர்தல் முஸ்லீம் வேலைகளே பார்க்கலையே. தமிழ்நாட்டை எல்லாரும் ஒட்டுமொத்தமா மது வேண்டாம்னு சொல்றாங்க இல்லையா. தமிழ்நாட்டு பிரச்சனையில ஒரு முக்கியமான பஞ்சீல பிரச்சனையோ அதே மாதிரி மதுவிலக்கோ காவேரி பிரச்சனை, இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான பிரச்சனைகள், பொதுவான பிரச்சனை. இதுல போய் அரசியல பார்த்துட்டு இருந்தா நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது.
இல்ல, இப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லும் போது அவர் தேர்தலை மனதில் வைத்துதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வருது.
ஆட்சிக்கு வந்தா அவர் செய்ய முடியும், ஆட்சிக்கு வராத வச்சு அவர் செய்ய முடியாது இல்லையா. அவரா வந்து ஒரு வலியுறுத்தலாம், போராட்டம் நடத்தலாம், திமுக சரில செய்யற நிலைக்கு வந்து ஆட்சிக்கு வந்தாதான் செய்ய முடியும்.
முழுமையான மதுவிலக்கை மாநிலம் முழுவதும் அமல்படுத்துவது சாத்தியமா என ஹரியானா மாநிலத்தின் முன்னாள் மதுவிலக்கு ஆணையராக இருந்த தேவசகாயத்திடம் கேட்டபோது மது விற்பனையை கட்டுப்படுத்துவதே சரியானதாக இருக்கும் என்று தெரிவித்தார்.
பூர்ண மதுவிலக்கு ஒரு கடினமான காரியம்தான், ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரெகுலேட் பண்ணலாம். ஹைலி ரெகுலேட்டட் லிக்கர் ட்ரேட் மாதிரி கொண்டு வந்தா மக்களை வந்து அது வந்து இவ்வளவு ஜாஸ்தி பாதிக்காம நம்ம கொண்டு வர முடியாது. இப்ப அடிக்ஷன் இருக்கவங்களை ஒரே அடியா ஸ்டாப் பண்ணா பல ஹெல்த் பிரச்சனைகள் வரும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ரிக்ட் ரெகுலேட் பண்ணி லிக்கர் அவைலபிலிட்டியை ரொம்ப குறைச்சி காஸ்ட் விலையை மேலே கொண்டு போய் மற்ற ரெகுலேஷன் குவாலிட்டி கண்ட்ரோல்ல கொண்டு வந்தா கிராஜுவலா அது குறைஞ்சு 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 அப்புறம் அது பாட்டுக்கு போயிடும். ஒரே அடியா நீங்க ப்ரொஹிபிட் பண்ணி எல்லாம் சீல் பண்ணீங்கன்னா அதுல மேல வேற பல பொருளாதார சோசியல் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
தமிழ்நாட்டில் 1971 மது விளக்கும் மது விற்பனையும் மாறி மாறி அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. 2003 மதுவை சில்லறையில் விற்பனை செய்யும் பணியை தமிழக அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் எனப்படும் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் கணிசமான வருவாயை தமிழக அரசு ஈட்டி வருகிறது. 2003 டாஸ்மாக் மூலம் தமிழக அரசுக்கு சுமார் 2,800 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்து வந்தது. தற்போது இந்த வருவாய் சுமார் 20,000 கோடியை எட்டியுள்ளது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் முரளிதரன். நிகழ்ச்சியில் நிறைவாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் விண்வெளி ஆய்வு குறித்த சுவாரஸ்யமான விவாதம் ஒன்று. கடந்த ஒரு வாரத்தில் சூரிய குடும்பத்தின் விளிம்பில் இருக்கும் ஒரு வித்தியாசமான உலகத்தை பற்றி கிடைத்திருக்கும் பலவித அரிய தகவல்களுக்கு இடையே மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வி சிலரால் எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. எதற்காக இந்த தேவையற்ற வேலை? ஏன் இதற்காக இவ்வளவு மெனக்கெட வேண்டும்? வரி செலுத்துபவர்களின் பணத்தை இப்படி புளூட்டோவுக்கும் பேரண்டத்தின் எங்கோ மூலையில் இருக்கும் ஏதோ ஒரு இடத்திற்கு பயணம் செய்வதற்கும் செலவழிக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? அல்லது மனிதர்களிலேயே அதிக திறன் படைத்த சிலரின் மூளையை பூமியில் வாழ்பவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பயன்படுத்தாமல் விண்வெளியின் பாறைகளையும் ஐஸ் கட்டிகளையும் ஆராய்வதில் கவனம் செலுத்தச் செய்வதன் நோக்கம்தான் என்ன? இந்த பேரண்டம் தொடர்பான ஆய்வுகளின் விளைவாக கிடைக்கும் அறிவு மனித இனத்திற்கு என்ன விதமான நன்மையை பயக்கும்? இத்தகைய கேள்விகளை நாம் யாரும் புறக்கணிக்கக்கூடாது. புளூட்டோவை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட நியூ ஹொரைசான்ஸ் விண்கலம் தனது பணியை வெற்றிகரமாக செய்து முடித்த செய்தி வந்திருக்கும் இந்த நேரத்தில் இத்தகைய கேள்விகள் மீண்டும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த விண்கலனுக்காக செலவு செய்யப்பட்ட ஏராளமான பணத்தை பூமியில் பசியால் வாடும் மக்களுக்கு உணவளிக்க ஏன் பயன்படுத்தவில்லை என்கிற ஒரு கேள்வியும் சிலரால் எழுப்பப்படுகிறது. ஆக விண்வெளியை ஆய்வு செய்யும் முயற்சிகளை எப்படித்தான் நியாயப்படுத்துவது? முன்பு அமெரிக்காவுக்கும் பழைய சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையில் நடந்த பனிப்போர் காலத்தில் தத்தம் தொழில்நுட்ப வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக இந்த இருதரப்புமே விண்வெளி ஆராய்ச்சிகளை போட்டி போட்டுக்கொண்டு முன்னெடுத்தன. ஆனால் அதற்கு பிறகு சூரிய குடும்பத்தை பற்றிய அடிப்படை ஆய்வுகளுக்காகவே இத்தகைய முயற்சிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய விண்வெளி பயணங்களில் ஈடுபட்டு வரும் விண்வெளி ஆய்வாளர்கள் பலரிடம் கடந்த சில நாட்களில் உரையாடியதிலிருந்து இதுவரை மர்மமாக மூடு மந்திரமாக இருந்து வந்த பல விடயங்கள் குறித்து தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கும் எடுத்து இயம்பவுமே அவர்கள் மிக ஆர்வமாக இத்தகைய ஆய்வுகளில் நீண்ட காலம் ஈடுபடுகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. விண்வெளியை பற்றி கேட்கப்படும் மிகவும் அடிப்படையான கேள்விகளுக்கு விடை காண்பதே இவர்களின் பிரதான நோக்கம். சரி, அந்த அடிப்படை கேள்விகள்தான் என்ன? கிரகங்கள் உருவானது எப்படி? அல்லது நிலவுகள் எப்படி உருவாயின? மேலும் சூரிய மண்டலத்தின் விளிம்பில் புளூட்டோ கிரகம் இருக்கும் வெளி ஏன் வினோதமாக இருக்கிறது போன்ற கேள்விகள்தான் அவை. எனவே ஏன் மெனக்கெட்டு இந்த ஆராய்ச்சிகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கான சக்தி வாய்ந்த பதில் மிகவும் எளிமையானது. புதிய கண்டுபிடிப்பின் சாட்சியாயிருப்பதில் கிடைக்கும் சுகமே அந்த கண்டுபிடிப்புக்கான மிகப்பெரிய வெகுமதியும் கூட. உருவத்தால் பெரியவையாக இருக்கும் பாண்டாக்கள் வெறும் மூங்கில் நுனியையும் இலைகளையும் மட்டும் உண்டு உயிர் வாழ்வது எப்படி? இந்த கேள்விக்கு தாங்கள் விடை கண்டிருப்பதாக தற்போது விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் மேட் மேக்ராத்தின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
கருப்பு நிற வெள்ளி நிற தோல் கொண்ட பாண்டா கரடிகள் குட்டிகளுக்கு பாலூட்டி வளர்க்கும் மெமல் பாலூட்டி இனத்தைச் சேர்ந்தவை. மூங்கில் இலைகளையும் மூங்கில் தளிர்களையும் மட்டுமே உண்டு தமக்கு போதும் என்று திருப்தியான வாழ்க்கை வாழ்கின்றன பாண்டாக்கள். காரணம், அவற்றுக்கு தேவையான ஆற்றல் மிக மிக குறைவு. பாண்டா போன்ற அதிக அளவான மிருகங்கள் பயன்படுத்தும் 100% கலரிகளில் பாண்டா கரடிகள் வெறும் 38% மட்டுமே பயன்படுத்துகின்றன. பாண்டா கரடிகளின் மிக மெதுவான வாழ்க்கை போக்கிற்கும் அவற்றின் உடலில் சுரக்கும் மிக கம்மியான தைராய்டு ஹார்மோன்களுக்கும் தொடர்பு இருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஜீரணத்திற்கு மிகவும் கடினமான மூங்கில் உணவை மட்டும் உட்கொண்டும் பாண்டாக்கள் எப்படி உயிர் வாழ்கின்றன என்பது பிரிட்டிஷ் விஞ்ஞானிகளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இதனை ஆராய விரும்பிய விஞ்ஞானிகள் 8 பாண்டா கரடிகளை தமது ஆய்வுக்குட்படுத்தினார்கள். அவற்றுள் 5 பாண்டாக்கள் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களில் வளர்க்கப்பட்டவை. எஞ்சிய 3 காடுகளுக்குள் சுதந்திரமாக வளர்ந்தவை. ஆய்வுகளின் மூலம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது என்ன? இதே அளவும் இதே இடையுமுள்ள இதர மிருகங்கள் பயன்படுத்தும் கலரிகளில் 38% மட்டுமே பாண்டா கரடிகள் பயன்படுத்துகின்றன. ஆனால் பாண்டாக்கள் போல மெதுவாக இயங்கும் கோலா கரடி இனங்களோ 69% பயன்படுத்துகிறது. அடுத்து ஆய்வாளர்கள் பாண்டா கரடிகளின் இயக்கத்தின் வேகம் பற்றி ஆராய முற்பட்டார்கள். பாண்டாக்கள் தமது நேரத்திலே அரைவாசிக்கும் குறைவான நேரத்தில் தான் இயங்குகின்றன. அதாவது 49% மட்டும்தான் அவை செயல்பட்டன. அப்படி அசையும் வேகம் கூட மணிக்கு 20 மீட்டர் வேகத்தில் மட்டும்தான். பாண்டாக்களினால் உடல் நடவடிக்கைகளுக்கு செலவிடப்படும் ஆற்றல் மிக குறைவு என்பதால் பெருமளவு ஆற்றலை அவை சேமிக்கின்றன என்கிறார் பிரிட்டனின் ஸ்காட்லாந்து அபெடீன் பல்கலைக்கழகம் மற்றும் சீன விஞ்ஞான ஆய்வுக்கழகம் ஆகியவற்றின் பேராசிரியரும் இந்த ஆய்வின் தலைவருமான பேராசிரியர் ஜோன் ஸ்பீக்மன் அவர்கள். பாண்டாக்களின் குறைவான மெட்டபாலிசம், அதாவது குறைவான ஜீவ பரிணாமத்திற்கு காரணம் இது மட்டுமல்ல. மிக துரிதமாக மிக வேகமாக இயங்கும் ஒரு பாண்டாவின் வேகத்தை ஆராய்தல் எந்த விதத்திலும் ஆற்றலை செலவிடாமல் சும்மா இருக்கும் ஒரு மனிதனின் ஜீவ பரிணாம வீதத்தை விட மிக குறைவாகத்தான் இருக்கும் என்கிறார் பேராசிரியர் ஸ்பீக்மன். பாண்டாக்களில் மிக குறைவான இந்த மெட்டபாலிசம் வீதம், ஜீவ பரிணாம வீதம் பாண்டாக்களின் தைராய்டு ஹார்மோன்களுடன் தொடர்புபட்டது. இது பாண்டாக்களுக்கு மட்டுமே தனித்துவமானது என்கிறார் பேராசிரியர் ஸ்பீக்மன்.
பிபிசியின் மேட் மேக்ராத்தின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.